நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, கோவை மாவட்ட ஊழல் எதிர்ப்பு இயக்கம் ஆண்டுதோறும் நடத்தி வரும் தாய் நாட்டை காப்போம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இந்த வருஷம் நம்ம பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் ஊழலை ஒழிக்க உன்னத வழிகள் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த தலைப்பில் கட்டுரை எழுதி இந்த போட்டியில் முதல் பரிசு வென்ற எம் சயீத் இப்ராஹிம் இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. பரிசு பெற்ற இவருக்கு நமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த கட்டுரை போட்டியில் அவங்க தெரிவித்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
என் பெயர் எம் சையத் இப்ராஹிம். நான் இளங்கலை வேளாண்மை முதலாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன். ஊழலை ஒழிக்க உன்னத வழிகள் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டி நடந்தது. அந்த போட்டியில் நான் பங்கு பெற்றேன். அந்த போட்டியில் நான் எழுதிய கட்டுரையை இப்பொழுது நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்தியா மக்கள் தொகையில் 2வது இடம், பரப்பளவிலோ 7வது பெரிய நாடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP-யில் 4வது இடம், எழுத்தறிவில் 74%, சாதி மதம் இனம் மொழி என பல்வேறு வகையினரும் எவ்வித பேதமுமின்றி ஒற்றுமையாக வாழும் உன்னத நாடு, அனைத்து இயற்கை வளமும் மக்கள் வளமும் தன்னகத்தே பெற்று விளங்கும் நாடு. இத்தனை சிறப்பும் பெற்ற இந்திய நாடு சுதந்திரம் பெற்று 67 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் வளரும் நாடுகளின் வரிசையில் உள்ளது. வளர்ந்த நாடுகளின் வரிசையில் வர தடையாயிருப்பது எது? ஊழல் என்னும் புற்றுநோய். அத்தகைய ஊழலை ஒழிப்பதற்கு உள்ள வழிகளை பட்டியலிடப் போகிறேன். முதலில் பெற்றோர் பங்கு. தங்கள் குழந்தைகள் வாழ்வில் நன்றாக படித்து வேலை செய்து பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்று வளர்க்கும் பெற்றோர் கூடுதலாக தங்கள் குழந்தைகளை ஊழலற்ற ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். சிறு வயதில் விதைக்கும் ஊழலுக்கு எதிரான கருத்து என்றுமே மனதில் அழியாமல் இருக்கும். அடுத்து ஆசிரியர்களின் பங்கு. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடத்தை மனதில் பதிய வைக்க வேண்டும் என்னும் நிலை தாண்டி நாளைய இந்தியாவின் தூண்களாக விளங்கப் போகும் மாணவர்களுக்கு ஊழலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தங்கள் எதிர்காலத்தில் எத்தகைய நிலை ஏற்பட்டாலும் ஊழலில் ஈடுபட மாட்டோம் என்கிற உறுதியினை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு சட்டத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு தேசம் ஊழலற்றதாக இருக்க வேண்டும், உள்ளங்களில் நேர்மையுணர்வோடு திகழ வேண்டும் என்றால் 3 பேர்தான் இந்த உணர்வை ஏற்படுத்த முடியும். அவர்கள் தந்தை, அன்னை மற்றும் ஆரம்ப பள்ளி ஆசிரியர். இதனை சொல்லியது யார் தெரியுமா? முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஆபேஜே அப்துல் கலாம். அடுத்ததாக நீதித்துறையின் செயல்பாடு. நம் நாட்டில் சட்டத்திற்கு பஞ்சமில்லை, இருந்தும் பயனில்லை என்னும் நிலை மாறி எழுத்து வடிவில் உள்ள சட்டம் யாவும் செயல் வடிவில் கொண்டு வர வேண்டும். வழக்குகளை விரைந்து முடித்து சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும். இதில் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளின் பணி அளப்பரியது. தண்டனையாவும் கடுமையானதாக மற்றவர்கள் அத்தவறை செய்யாத அளவிற்கு தடுப்பதாக இருக்க வேண்டும். ஊழலற்ற நாடுகளின் வரிசையில் முன்னிலையில் இருக்கும் நாடு சிங்கப்பூர். அந்த நாட்டில் நீதித்துறையின் செயல்பாடும் சட்டம் தண்டனை யாவும் தான் முன்னிலை பெற காரணமாகியது. அரசு அலுவலர்களின் பணி. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு அரசாங்கம் ஊதியம் அளிக்கும் மக்களுக்காக ஊழியம் செய்பவர்களே அரசு அலுவலர்கள். இவர்கள் சுயநலமற்ற பொதுநலத்துடன் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். ஊழலை தடுக்க அதிகாரம் பெற்றவர்கள் இவர்கள்தான். ஆசியாவின் முக்கிய பொருளாதாரங்களை பற்றிய 2009 ஆய்வில் இந்திய அதிகாரத்துவம் மற்ற நாடுகளின் ஒப்பிடுகையில் குறைந்த செயல்தன்மை கொண்டதாக உள்ளது என தெரிவிக்கிறது. மற்ற நாடுகளை காட்டிலும் அதிகமாக நம் நாட்டில் இருக்கும் செல்வம் அது எது தெரியுமா? இளைஞர்கள்தான். 2011 கணக்கெடுப்பின்படி 15 முதல் 34 வயதுக்குட்பட்டோர் எண்ணிக்கை 43 கோடியாகும். 2020 இது 64% அதிகரிக்கும் என கணக்கிடப்படுகிறது. எல்லா துறைகளிலும் இளைஞர்கள் சிறப்பாக செயலாற்றி நாட்டை முன்னேறச் செய்ய வேண்டும். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவு 2020 இந்தியா வல்லரசாகும் என்பது. அது இளைஞர்களின் மீது நம்பிக்கை வைத்தே கனவு கண்டார். இதனை நிறைவேற்ற ஒவ்வொரு இளைஞனும் பாடுபட வேண்டும். குறிப்பாக அரசியலில் இளைஞர்களின் பங்கு தேவை. இதனை இனிவரும் காலங்களில் செயல்படுத்த வேண்டும். இளைஞர்கள் அனைத்து இடங்களிலும் செயல்படுகின்றன, ஒரு இடத்தை தவிர, அது இந்திய நாடாளுமன்றம். அத்தகைய நிலை மாற வேண்டும். அடுத்ததாக பொதுமக்களின் கடமை. மக்களிடம் பொதுநலம் வளர வேண்டும். எக்காரியத்தையும் நேர்மையாக செய்ய வேண்டும். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நடத்திய ஆய்வில் இந்திய பொதுமக்கள் லஞ்சம் கொடுப்பதில் கைதேர்ந்தவர்கள் மற்றும் தனக்கு தெரிந்தவர்களை வைத்து பொதுப்பணி துறைகளில் வேலையை முடிப்பவர்களின் சதவீதம் 2005 62% 2008 40% இருந்தது என தெரிவிக்கிறது. இதை தவிர மக்களிடம் ஏற்படுத்திய அதிக வரி சுமையை குறைக்க வேண்டும். இது 150 நாடுகளில் ஊழலுக்கான காரணங்களில் முதன்மையாக இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் எளிதாக அரசாங்கத்தின் சேவைகளை பெறும் வகையில் அமைய வேண்டும். கல்வி மருத்துவம் கண்டிப்பாக அரசுடைமை ஆக வேண்டும். மக்களுக்கு சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை மாணவர்கள் ஏற்படுத்த வேண்டும். 2012 நடத்திய ஆய்வில் ஊழல் மலிவு பட்டியலில் 176 நாடுகளில் ஊழலற்ற நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம் பிடித்திருப்பது 94வது இடத்தில். இது முன்னேறி முதலிடத்தில் ஊழலற்ற நாடாக இந்தியா மாற வேண்டும். அது நடந்தே தீரும். காலம் பதில் சொல்லும் எப்போது நடக்கும் என்று. முதலில் ஒவ்வொரு தனிமனிதனிடமும் மாற்றம் ஏற்பட வேண்டும். பின் அது சமுதாய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். இந்திய மக்களிடம் கொழுந்துவிட்டு எரிந்த வீரம், தியாக உணர்வு, அன்பு, சகிப்புத்தன்மை யாவும் மீண்டும் ஏற்படும். முன்பு ஏற்பட்டதன் விளைவு இந்திய நாட்டின் சுதந்திரம் ஆங்கிலேயரிடமிருந்து கிடைத்தது. இனிமேல் ஒரு நிகழ்வு ஏற்படும். ஊழல் என்னும் அரக்கனிடமிருந்து இந்தியா சுதந்திரம் அடையும். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் நமது பல்கலைக்கழக வேளாண்மை இளமறிவியல் முதலாண்டு மாணவர் எம் சயீத் இப்ராஹிம் அவங்க ஊழலை ஒழிக்க உன்னத வழிகள் அப்படிங்கிற தலைப்பில் நடந்த கட்டுரை போட்டியில் தான் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னாங்க அப்படிங்கிறத நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்தில் கொண்டு வரப்பட வேண்டிய சீர்திருத்த முயற்சிகளில் இளைஞர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இல்லைங்களா? நீங்கள் அந்த மாதிரி முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னா அதை நம்ம வானொலி மூலமாக நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க.
வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே